வேத ஆராய்ச்சி நேயர்களை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம்.
ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜெபத்தின் வாஞ்சை தந்தருளும். ஜெபத்தீரே தரித்திருந்து ஜெபத்தின் மேன்மை காணச் செய்வீர்.
ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம்.
துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற எங்கள் ஜீவனுள்ள தேவநாய கர்த்தாவே, எங்கள் பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல காலை வேளைக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த மாதத்தின் இறுதி வரை கண்மணி போல நீர் எங்களை காத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 செலுத்துகிறோம். இந்த மாதத்திலே நீர் எங்களுக்கு தந்த ஆசீர்வாதங்களுக்காக, நன்மைகளுக்காக, கிருபைகளுக்காக, இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கடினமான பாதைகளிலே நீர் எங்களுக்கு பாதுகாவலை கொடுத்தீர், உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கல்லூரி தேர்வு எழுதிய நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்த ஞானத்திற்காக, அறிவிற்காக, விவேகத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோமே ஸ்தோத்திரிக்கிறோம். குடும்பங்களிலே குழந்தை செல்வங்களை கொடுத்து உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்தீரையா. உடைய பிள்ளைகளோடு பேர்கால நேரத்திலே தங்கியிருந்து அவர்களை பலப்படுத்தினீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோமே துதிக்கிறோம். ஆண்டவரே, புதிதாய் குடும்ப வாழ்க்கையிலே பிரவேசிக்க செய்திருக்கிற குடும்பங்களுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோமே துதிக்கிறோமே ஸ்தோத்திரிக்கிறோம். புதிய வியாபாரத்தை ஆரம்பிப்பதற்கு நீர் உதவி செய்தீர், உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஐயா. புதிதாக வேலை வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ள நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்தீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பிள்ளைகளை குறித்த பேர பிள்ளைகளை குறித்த பாரத்தோடு மனக்கவலையோடு இருப்பவர்களுக்காக இந்த நேரத்திலே நாங்களும் உம்முடைய சமூகத்திலே வந்து நிற்கிறோம். கர்த்தர் தாமே அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு மனம் திரும்புதலை கொடுத்து குடும்பத்தில் மூத்தவர்கள் மகிழ்ச்சி அடையும்படியாய் கர்த்தர் அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். பாவ பிடியிலும் தவறான பழக்க வழக்கங்களிலும் இருக்கிற எங்களுடைய வாலிப பிள்ளைகளை கர்த்தர் விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னமும் மருத்துவமனையில் இருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீண்ட நாட்களாய் படுக்கையில இருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதன் மத்தியிலேயும் பொறுமையோடும் உமை துதிக்கும் துதியோடு இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய அன்பை புரிந்து கொள்ள நீர் அவர்களுக்கு பக்கத்தில் இருக்கிறீர் என்பதை உணர்ந்து கொள்ள உதவி செய்திடலும். கர்த்தர் தாமே அவர்களுக்கு இறங்கி அற்புதமான சுகத்தை பலத்தை விடுதலை அருளி அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னமும் தண்ணீர் கஷ்டங்கள் மாறுவதற்காக உடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். தமிழகத்தின் பல பகுதிகளிலே நல்ல மழை பெய்தாலும் மழை பெய்யாத இடங்கள் உண்டு ராஜா. அந்த இடங்களிலேயும் கர்த்தர் இறங்கி உடைய மழையை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். குடிதண்ணீருக்கு கஷ்டப்படுகிறவர்கள் உண்டு, கர்த்தர் தாமே இறங்கி அந்த பகுதிகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இன்னமும் தங்கள் குடும்பத்திலே ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே வராதவர்களை குறித்த பாரத்தோடு இருக்கிற நேயர்கள் ஒவ்வொருவரோடும் இணைந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பத்தில் உள்ள பெரியவர்கள் வாலிபர்கள் சிறுவர்கள் உமை அறிந்து கொள்ள வேண்டியபடி அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தைகளை கேட்கிற கவனத்தோடு கவனிக்கிற கீழ்ப்படுகிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பேர் பேராய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னமும் திருச்சபைகளிலே சாட்சி குறைவான காரியங்கள் காணப்படும் என்றால் அப்படிப்பட்ட காரியங்களை மாற்றி கர்த்தர்தாமே உம்முடைய திருச்சபைகள் சாட்சி நிறைந்த சபைகளாய் மாற உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலேயும் இந்த வாரத்திலேயும் தங்கள் பிறந்த நாளையும் தங்கள் திருமண நாளையும் நினைவு கூறுகிற ஒவ்வொருவரோடும் இணைந்து நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துகிறோமே, ஸ்தோத்தரிக்கிறோம். என்றென்றும் நன்றி உள்ளவர்களாய் வாழவும், இந்த புதிய ஆண்டிலே உம்முடைய சித்தத்தை பூரணமாய் நிறைவேற்றுகிறவர்களாய் வாழவும் கர்த்தர் அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று கேட்கிறோம். எனக்காக ஜெபிக்கவில்லையே என்ற பாரத்தோடு யாராவது உமை நோக்கி பார்த்துக் கொண்டிருப்பார்கள் என்றால் அவர்கள் இருதயத்தின் நல்ல விருப்பத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறீர். நீர் இறங்கி அவர்களுக்கு உதவி செய்தார்களும் இந்த வாரத்திலே பிரயாணப்படுகிற எல்லாருக்கும் பிரயாண கிருபைகளை தாரும். எந்தெந்த தீர்மானங்களை எடுக்க உம்முடைய பாதத்திலே காத்திருக்கிறார்களோ சரியான தீர்மானங்களை எடுக்க ஆவியானவரே நீர் அவர்களுக்கு துணை செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். என்னோடு இணைந்து ஜெபித்த ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம். நீர் எப்பொழுதும் எங்களுக்கு போதுமானவராய் இருப்பதற்காக, எங்கள் வாழ்க்கையிலே உண்மை உள்ளவராய் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வாரம் முழுவதும் நாங்கள் கற்றுக்கொள்ளப் போகிற உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு பயனுள்ளதா இருக்கட்டும். தொடர்ந்து எங்களோடு பேசும் இயேசு இரட்சகரின் வல்லமுள்ள நாமத்தினாலே தாழ்மையோடு கேட்கிறோம் பிதாவே, ஆமேன்.
மந்தாரம் மூட்டோ அசைத்தருளும் கல் நெஞ்சை மாற்றி பேரன்பை நன்குணர செய்யும் நன்குணர செய்யும்.
நாள் தவறாமல் டி டபிள்யூ ஆர் வானொலி நிகழ்ச்சிகளை கேட்கும் அன்பு நேயர்களே, கர்த்தருடைய கிருபை உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் தங்கியிருப்பதாக. இன்று நாம் ஓசியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 6 அதிகாரத்தை சிந்திக்கப் போகிறோம். கடைசி நாட்களிலே எப்படி இஸ்ரவேலானது கர்த்தரிடமாய் திரும்பும் என்பதை குறித்து இந்த அதிகாரம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. வாசிக்கிறேன் ஓசியா 6 அதிகாரம் 1 வசனம். கர்த்தரிடத்தில் திரும்புவோம், வாருங்கள், நம்மை பீறினார், அவரே நம்மை குணமாக்குவார், நம்மை அடித்தார், அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். இது வடக்கு ராஜ்யத்திற்கு தேவனால் கொடுக்கப்பட்ட கடைசி அழைப்பு. இதேவேளையிலே எதிர்காலத்திலே தேவன் இஸ்ரவேலரை தண்டித்த பின் எவ்வாறு அவர்களை குணமாக்குவார் என்பதையும் இது நமக்கு கூறுகிறது. அவரே அவர்களுடைய காயங்களை கட்டுவார். இந்த வசனம் நமக்கு சொல்லும் சத்தியம் என்ன? அது எந்த தேசமாயிருந்தாலும் தேவன் பாவத்திற்காக தேசத்தை தண்டிப்பார் என்பதையும், ஒரு தேசம் கிறிஸ்துவை அறிந்த தேசம் என்று கூறினாலும் பாவத்திற்கான தண்டனை உண்டு என்பதையும் நமக்கு காட்டுகிறது. கர்த்தரை அறிந்த ஜனக்கூட்டம் என்று கூறினாலும் கர்த்தருடைய வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் செல்லும் பொழுது அந்த ஜனக்கூட்டத்திற்கும் தண்டனை வரும். ஓசியா 6 அதிகாரம் 2 வசனம். 2 நாளுக்கு பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார், 3 நாளில் நம்மை எழுப்புவார், அப்பொழுது நாம் அவருடைய சமூகத்தில் பிழைத்திருப்போம். 3 நாளில் நம்மை எழுப்புவார் என்ற வாக்கியம் ஆர்வம் தரக்கூடிய ஒன்றாயிருக்கிறது. ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 3 நாள் உயிரோடு எழுந்தார். யூதர்களும் யூதர் அல்லாதவர்களும் நீதிமான்களாக்கப்படும்படியாக அவர் உயிரோடு எழுந்தார். இது எதிர்காலத்திலே இஸ்ரவேலரை மீண்டும் அவருடைய தேசத்திற்குள்ளே கொண்டு வந்து தன்னோடு அவர் சேர்த்துக் கொள்ளப் போகிறார் என்பதற்கு பொருத்தமான ஒரு வாக்கியமாயிருக்கிறது. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 37 அதிகாரத்திலும் அந்த நாளை குறித்து உயிர்த்தெழுதல் என்றுதான் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த உயிர்த்தெழுதலும் 3 நாள் உயிரோடு எழுந்தவரின் அடிப்படையிலே இருக்கும். கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் மனுக்குலத்திற்கு கொடுக்கும் நன்மை என்ன? யார் யார் இயேசு எனது பாவத்திற்காகவும் தண்டனையை ஏற்றுக்கொண்டு மரித்து உயிரோடு எழுந்தார் என்று விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் மீட்படைகிறார்கள், நீதிமான்களாக்கப்படுகிறார்கள், சர்வ வல்லமையுள்ள தேவனோடு கூட சரியான உறவிற்குள்ளே கடந்து வருகிறார்கள். ரோமர் 11 அதிகாரத்திலே அப்போஸ்தலனாய பவுல் யூதர்களின் எதிர்காலத்தை குறித்து தெளிவாய் எழுதியிருக்கிறார். நாம் வாழும் இந்த நாட்களிலே தேவனுடைய நோக்கமெல்லாம் திருச்சபையை கட்டுவதாகும். யூதர்களானாலும் யூதர்கள் அல்லாதவர்களானாலும் எந்த மொழி பேசுகிறவர்களாக இருந்தாலும் எந்த தேசத்திலே வாழுகிறவர்களாக இருந்தாலும் அவர் தன்னிடமாய் சேர்த்துக் கொள்வார். நாம் அனைவரும் இணைந்து அவரை தொழுது கொள்வோம். திருச்சபை குறித்த தேவனுடைய திட்டத்தை இந்த உலகத்திலே அவர் நிறைவேற்றி முடிக்கும் பொழுது இந்த உலகத்தை விட்டு திருச்சபையை எடுத்துக் கொள்வார். பின்னர் இஸ்ரவேல் தேசத்திற்கு நேராக திரும்பி அவர்களை உயிரோடு எழுப்புவார். கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் ஒவ்வொருவரும் இஸ்ரவேல் தேசத்தை குறித்து தேவன் எதிர்காலத்தில் வைத்திருக்கும் திட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வந்து வாக்குத்தத்த பூமிக்குள்ளே பிரவேசிக்கும் முன்னதாக கூட மோசே வரும் காலங்களை குறித்து 3 முறை எப்படி தேவன் தன் ஜனங்களை மீட்டெடுத்து அந்த பூமிக்குள்ளே கொண்டு வருவார் என்பதை குறித்து கூறியிருக்கிறார். ஓசியாவிலே நாம் வாசிக்கும் பொழுது 3 நாள் நம்மை எழுப்புவார் என்று பார்த்தோம். 3 முறையாக அவர்கள் மீட்கப்படுவது நிரந்தரமாக அவர்கள் மீட்கப்படுவதை கூறுகிறது. எனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 3 நாள் உயிரோடு எழுப்பப்பட்டதற்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் 3 முறையாக கர்த்தரால் எழுப்பப்படப் போவதற்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. ஓசியா 6 அதிகாரம் 3 வசனத்தை பாருங்கள். அப்பொழுது நாம் அறிவடைந்து கர்த்தரை அறியும்படி தொடர்ந்து போவோம். அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல ஆயத்தமாயிருக்கிறது. அவர் மலையைப் போலவும் பூமியின் மேல் பெய்யும் முன்மாறி பின்மாறியைப் போலவும் நம்மிடத்தில் வருவார். முன்மாறி என்பது மழைக்காலத்திலே பெய்யும் அதிகமான மழையை குறித்து கூறுகிறது. பின்மாறி என்பது அறுவடைக்கு சற்று முன் பெய்யும் குறைவான மழையை குறித்து பேசுகிறது. ஆனால் இன்று இஸ்ரவேலிலே மழை மிக மிக குறைவானதாயிருக்கிறது. செழிப்பான தண்ணீர் வசதியே ஒரு தேசத்தை பயனுள்ள விளைச்சலை கொடுக்கும் தேசமாக்கும். ஆனால் இஸ்ரவேலிலே விவசாயம் செய்ய போதுமான தண்ணீர் இல்லை. இப்பொழுது இருக்கும் நிலைமையை பார்க்கும்பொழுது தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினது போல யூத ஜனங்கள் இப்பொழுது தங்கள் தேசத்திற்கு திரும்பியிருக்கவில்லை என்பது தெளிவாகிறது. இந்த ஜனங்கள் மீண்டும் கர்த்தரிடமாய் திரும்பும் பொழுது அந்த மக்கள் மீது மட்டுமல்ல, நிலத்தின் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் ஆசீர்வாதம் வந்து தங்கும். மூன்றாவது வசனத்தின் ஆரம்பத்திலே அப்பொழுது நாம் அறிவடைந்து என்று வாசிக்கிறோம். இதுதான் எல்லாருடைய வாழ்க்கை பிரச்சனைகளுக்கான தீர்வாகும். கர்த்தரை அறிவது வாழ்க்கையின் இறுதிக்கே வந்துவிட்ட அப்போஸ்தலனாய் பவுலுடைய வாழ்க்கையிலேயும் உள்ள வாஞ்சை இதுதான். கவனியுங்கள், பிலிப்பியர் 3:10. இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் பிடிக்கும். பிரியமானவர்களே, இந்த நமது வாழ்க்கையிலே எந்த பகுதியிலே நாம் முன்னேற்றமடைய வேண்டும் என்றாலும் முதலாவது கர்த்தரை அறியும் அறிவிலே வளர வேண்டும். கர்த்தருடைய வசனம் இதை குறித்து மிக உறுதியாக நமக்கு கூறுகிறது. பிரியமானவர்களே, கர்த்தரை மேலும் மேலும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற வாஞ்சை இன்று நமக்கு இருக்கிறதா? கர்த்தர் என் பாவத்தை மன்னித்து விட்டார், அவர் என் வியாதியை குணமாக்கிவிட்டார், என் வாழ்க்கையிலே அற்புதம் செய்து விட்டார் என்ற அறிவு மட்டும் நமக்கு போதாது. நம்மை குறித்து ஒவ்வொரு நாளும் அவருடைய உள்ளம் என்ன விரும்புகிறது என்பதை உணர்ந்து கொள்ளும் அளவு மிக நெருக்கமாக தொடர்ச்சியாக அவரை அறிந்து வாழ வேண்டும். ஓசியா 6:4, எப்ராயீமே உனக்கு என்ன செய்வேன், யூதாவே உனக்கு என்ன செய்வேன், உங்கள் பக்தி காலையில் காணும் மேகத்தைப் போலவும் விடியற்காலையில் தோன்றும் பனியைப் போலவும் ஒளிந்து போகிறது. கர்த்தர் மிகவும் சோர்ந்து போய் பேசுவது போல இங்கே நமக்கு தெரிகிறது. உங்களை இனி நான் என்ன செய்ய முடியும், உங்களை நேசித்தேன் என்றாலும் நீங்கள் தொடர்ந்து பாவத்திலே வாழ்ந்தீர்கள், எனவே இப்பொழுது நான் உங்களை நியாயம் தீர்க்கப் போகிறேன். கர்த்தருடைய நியாய தீர்ப்பு என்பது தேவனுடைய ஒரு வினோதமான செயல்தான். ஏனென்றால் அவர் ரட்சிக்க விரும்புகிறார், நியாயம் தீர்க்க விரும்பவில்லை. ஆனால் ஜனங்கள் தொடர்ந்து அவருக்கு முதுகு காட்டி அவரை விட்டு தூரம் சென்று கொண்டே இருப்பார்கள் என்றால் அவர்கள் நியாயம் தீர்க்கப்பட வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் பக்தி உள்ளவர்களாக இருந்தார்கள், ஆனால் தேவனை குறித்து சரியான அறிவற்றவர்களாக இருந்தார்கள், தேவனை விட்டு தூரமானவர்களாக இருந்தார்கள். ஒருமுறை செய்தித்தாள் ஒன்றிலே ஒரு மனிதன் உலகத்திலே காணப்படுகின்ற சமயங்களை குறிப்பிட்டு எழுதி, சமயங்கள் மனிதனை தெளிவற்றவனாக்குகிறது, மனக்கண்களை குருடாக்குகிறது, எனவே சமயங்களை அகற்ற வேண்டும் என்று எழுதியிருந்தான். அதற்கு பதில் சொல்லும்படியாக மறுநாள் செய்தித்தாளிலே மற்றும் ஒருவர் இவ்வாறு எழுதியிருந்தார், சமயங்களின் விளைவுகளை குறித்து கடந்த நாளிலே வெளியிடப்பட்ட செய்தியை நான் ஒத்துக்கொள்கிறேன். சமயம் என்பது மனிதன் தேவனை சென்றடைய மனிதன் எடுத்துக்கொள்ளும் சுய முயற்சிகளாகும். நான் சமயப்பற்றுள்ள மனிதனாக இருந்ததில்லை, ஆனால் 4 ஆண்டுகளுக்கு முன்னர் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம் என்னுடைய வாழ்க்கையையே முற்றிலும் மாற்றிவிட்டது. இயேசு கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையை பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படியாக நான் அழைத்தேன். எனது சொந்த முயற்சியில் கடவுளை அடைய முடியாது என்பதை ஒத்துக்கொண்டு அவருடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்து என் பாவத்திற்காக மரித்து உயிர்த்தெழுந்ததினால் எனக்கும் தேவனுக்கும் இடையிலே ஏற்படுத்தப்பட்டிருக்கிற புதிய உறவை நான் ஏற்றுக்கொண்டேன். அவ்வாறு நான் என்னை தேவனுக்கு ஒப்புக் கொடுத்த பின்னர் சமுதாயத்தில் பொறுப்புள்ள மனிதனாக வாழ்ந்து வருகிறேன். என்னையே நேசிக்கவும் என்னையே ஏற்றுக்கொள்ளவும் வளர்ச்சி பெற்றவனாயிருக்கிறேன். எந்த நிறமுடைய, எந்த நம்பிக்கையுடைய, எந்த வயதையும் உடைய மனிதர்களை நேசிக்கவும் ஏற்றுக்கொள்ளவும் வளர்ச்சி பெற்றவனாய் மாறியிருக்கிறேன் என்று எழுதினார். இன்று பலர் எந்த சமயமும் எனக்கு தேவையில்லை என்று சொல்கிறார்கள். அப்படி கூறுகிறவர்கள் உலகின் ஒளியாகிய இயேசு கிறிஸ்துவை தங்கள் வாழ்க்கையிலையும் அழைத்து ஒளி நிறைந்த வாழ்க்கையை பெற்றுக் கொள்ள வேண்டும். இஸ்ரேல் மக்கள் சமய பக்தி உள்ளவர்களாய் இருந்தார்கள், ஆனால் அவருடைய சமய பக்தியோ காலையில் காணும் மேகத்தைப் போலவும் விடியற்காலையில் தோன்றுகிற பனியைப் போலவும் ஒளிந்து போகிறதாய் இருந்தது. அவை வெறும் சடங்காச்சாரங்களாய் இருந்தன. அவர்களது சமய பழக்க வழக்கங்களினாலே அவர்களது தனிப்பட்ட வாழ்க்கைக்கு எந்த பயனும் இல்லை. சிலருடைய வாழ்க்கையிலே சமயம் என்பது அவ்வப்பொழுது மாட்டி கலற்றி போடும் உடையைப் போல இருக்கிறது. தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை கடிந்து கொள்வதற்கு காரணம் அவர்கள் சமய பக்தி உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஆனால் உண்மையாய் அவரை அறியாதவர்களாய் இருந்தார்கள். அவருடைய வாழ்க்கையிலே எந்த விதமான மாற்றமும் இல்லை. அவரோடு கூட எந்த தொடர்பும், எந்த உறவும், எந்த அனுபவமும் அற்றவர்களாய் இருந்தார்கள். ஓசியா 6:5 பாருங்கள். ஆகையால் தீர்க்கதரிசிகளைக் கொண்டு அவர்களை வெட்டினேன், என் வாய் மொழிகளைக் கொண்டு அவர்களை அதம் பண்ணினேன், உன்மேல் வரும் தண்டனைகள் வெளிச்சத்தைப் போல் வெளிப்படும். வேறு வார்த்தைகளில் சொல்ல வேண்டுமென்றால், தீர்க்கதரிசிகளைக் கொண்டு அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுதே அவர்கள் தோலை அகற்றுவேன் என்கிறார். அந்த தீர்க்கதரிசிகள் தங்களுக்கு கொடுத்த பணியிலே உண்மையும் உத்தமமாய் செயல்பட்டு வந்தார்கள். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களோ தீர்க்கதரிசிகளின் சத்தத்திற்கு செவி கொடுக்கவில்லை. இந்நாட்களிலே கர்த்தருடைய வேதத்தை படிப்பதற்கு அநேகர் மிகுந்த ஆவல் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். ஆனால் அவ்வாறு கற்றுக் கொடுக்கப்படும் வசனங்களிலே எத்தனை பேருடைய வாழ்க்கையும் இருதயமும் மாற்றம் பெறுகிறது என்பது மிக முக்கியமானது. என் வாய் மொழிகளைக் கொண்டு அவர்களை அதம் பண்ணினேன் என்று கூறுகிறார். உன்மேல் வரும் தண்டனைகள் வெளிச்சத்தைப் போல் வெளிப்படும். அதன் பொருள் என்ன? அவர்கள் அறியாமையினாலே பாவம் செய்கிறவர்களாக இல்லை. கர்த்தரை குறித்தும் அவருடைய எதிர்பார்ப்புகளை குறித்தும் தீர்க்கதரிசிகள் கூறிக்கொண்டேதான் இருந்தார்கள். என்றாலும் அவர்கள் கர்த்தரை விட்டும், கர்த்தருடைய வார்த்தையை விட்டும் தங்கள் முகங்களை திருப்பிக் கொண்டார்கள். ஓசியா 6:6 பலியை அல்ல இரக்கத்தையும், தகன பலிகளை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன். ஜனங்கள் தேவாலயத்திற்கு வந்தார்கள், பலி செலுத்தினார்கள், மற்ற சடங்காச்சாரங்களை கை கொண்டார்கள். ஆனால் வாழ்க்கையில் தேவனை விட்டு தூரமாயிருந்தார்கள். நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, நீங்கள் ஞாயிறுதோறும் ஆலயத்திற்கு செல்லலாம். எவ்வளவு வைதீகமான கிறிஸ்தவராக இருக்க முடியுமோ அவ்வளவு வைதீகமாய் நீங்கள் இருக்கலாம். செய்தியாளரை குறை கூறலாம், பாடல் பாடுகிறவரை குறை கூறலாம், உங்களை சுற்றி அனைவரையும் நீங்கள் குற்றம் சாட்டலாம். ஒருவேளை நீங்கள் சொல்வது சரியாகவும் இருக்கலாம், எனக்கு தெரியாது. ஆனால் உங்களை குறித்து தேவனுடைய விருப்பம் என்ன தெரியுமா? அவருடைய வார்த்தையை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் செயல்படுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலேயும் கர்த்தருடைய வார்த்தை செயல்பட்டு உங்கள் வாழ்க்கையின் எல்லா பகுதியிலேயும் கர்த்தருடைய சித்தத்தை நீங்கள் நிறைவேற்றுகிறவர்களாய் வாழ வேண்டும். உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் இருதயத்திலே இரக்கம் இருக்கிறது என்பது வெளிப்பட வேண்டும். ஆலய அசனங்களிலே சாப்பிடுவதும், ஃபெல்லோஷிப் டின்னர்களிலே கலந்து கொள்வதும் ஜீவ அப்பமாகி அவரை உட்கொள்வதாகாது. உண்மையாய் கர்த்தருடைய வார்த்தைகளை போஷிப்பதற்கு ஈடாகாது. ஆலயத்திலே நடைபெறும் எந்த வைபவங்களும் கர்த்தருடைய வார்த்தையை கருத்தோடு படிப்பதற்கு ஒப்பாகாது. ஓசியா 6:7 அவர்களோ ஆதாமை போல் உடன்படிக்கையை மீறி அங்கே எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினார்கள். எந்த உடன்படிக்கையை மீறினார்கள்? கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களோடு ஆதியிலே செய்த உடன்படிக்கையை மீறினார்கள். ஓசியா 6:8 கீலேயாத் அக்கிரமம் செய்கிறவர்களின் பட்டணம், அது இரத்த காலடிகளால் மிதிக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக கீலேயாத் என்றாலே நம்முடைய எண்ணத்திலே வருவது என்ன? அங்கே விளையும் பிசின் தைலம்தான் இல்லையா? இது வைத்தியத்திலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் ஓசியாவின் காலத்திலே கீலேயாத்திலிருந்து அக்கிரமம் தான் மிக அதிகமாய் வெளிப்பட்டிருக்கிறது. ஓசியா 6:9 பாருங்கள். பரிகாரரின் கூட்டங்கள் ஒருவனுக்கு காத்திருக்கிறது போல சீகேமுக்கு போகிற வழியிலே கொலை செய்கிற ஆசாரியரின் கூட்டம் காத்திருக்கிறது. தோஷமான காரியங்களையே செய்கிறார்கள். வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால், ஆசாரியர்களே கொலைகாரர்களாய் மாறிப்போனார்கள். எப்படி? ஜீவ தண்ணீரையும் ஜீவ அப்பத்தையும் மக்களுக்கு கொடுக்க மறுக்கிறார்கள். உண்மையை சொல்ல வேண்டுமென்றால், கர்த்தருடைய வசனத்தை மக்களுக்கு கொடுக்கும்படியாய் நிற்கிற ஆசாரியர்கள், கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் அதை கொடுக்க வேண்டியபடி மக்களுக்கு அதை கொடுக்க மறுப்பார்கள் என்றால் அவர்கள் உண்மையாகவே ஜனங்களை கொலை செய்கிறவர்களாயிருக்கிறார்கள். நான் கூறவில்லை, கர்த்தருடைய வசனம் இதை கூறுகிறது. ஓசியா 6:10-11 பாருங்கள். பயங்கரமான காரியத்தை இஸ்ரவேல் வம்சத்தாரில் கண்டேன், அங்கே இப்ராஹிமின் வேசித்தனம் உண்டு, இஸ்ரவேல் தீட்டுப்பட்டு போயிற்று, யூதாவே உனக்கு ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. இப்ராஹிம் ஜனங்களுக்கு, அதாவது இஸ்ரவேலின் வடக்கு ராஜ்யத்திற்கு கர்த்தர் எச்சரிப்பு கொடுக்கும் பொழுது யூத ராஜ்யத்தின் மக்களுக்கும் அவர் எச்சரிப்பு கொடுத்தார். வடக்கு ராஜ்யம்தான் முதலாவது தேவனுடைய நியாய தீர்ப்புக்குள்ளாகி சிறைப்பிடிப்பிற்குள்ளே ஒப்புக் கொடுக்கப்பட்டது. அதை கண்டாவது யூத ஜனங்கள் மனம் திரும்பியிருக்கலாம். ஆனால் அவ்வாறு அவர்கள் மனம் திரும்பாததினாலே யூதா ஜனங்களுக்கும் தண்டனை வந்தது. அவர்களும் சிறைப்பட்டு போனார்கள். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, ஓசியா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே கர்த்தர் வடக்கு இஸ்ரவேல் ராஜ்யத்தோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஜனங்கள் கர்த்தரை விட்டுவிட்டு தங்களை சுற்றியுள்ள மக்கள் தெய்வம் என்று எண்ணின விக்கிரகங்களுக்கு தங்களை ஒப்பு கொடுத்து விட்டார்கள். அவர்கள் சோரம் போய்விட்டார்கள். ஆவிக்குரிய விபச்சாரத்திலே விழுந்து போனார்கள். எனவே அவர்களுக்கு வரப்போகிற தண்டனை குறித்து கர்த்தர் எச்சரிப்பு கொடுத்தார். இன்று நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எந்த பகுதியிலே ஆண்டவரை விட்டு தூரமாய் சென்றிருக்கிறோம், எந்தெந்த காரியங்களிலே நாம் அவருக்கு விரோதமாக செயல்பட்டு அவரை துக்கப்படுத்துகிறோம் என்பதை அவர் நமக்கு உணர்த்துவார் என்றால், உண்மையான துக்கத்தோடு மனவேதனையோடு அவரண்டை மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்பாத பட்சத்தில் நம்முடைய வாழ்க்கையிலேயும் அவர் தண்டனையை அனுப்புவார், நம்மையும் நியாயம் தீர்ப்பார் என்பதை மறந்து போக வேண்டாம். என்றாலும் அவரிடத்தில் இரக்கம் உண்டு, கிருபை உண்டு. உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். அவரை அறிய வேண்டியபடி அறிந்து கொள்ளும் பொழுது, அவரை அண்டிக் கொள்ளும் பொழுது, அவரை தேடும் பொழுது அவர் கைவிடாத நேசராயிருக்கிறார். ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிறங்கள் அன்பின் ஆண்டவரே, வடக்கு இஸ்ரவேல் மக்களுக்கு நீர் கொடுத்த எச்சரிப்பின் சத்தங்களை கவனியாமல் போனபடியினாலே அவர்கள் தண்டிக்கப்பட்டது போல, இந்த நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கும் பொழுது யார் யாருடைய வாழ்க்கையிலே எந்தெந்த காரியங்களை குறித்து நீர் உணர்த்துகிறீரோ அதை விட்டு அவர்கள் மனம் திரும்ப உதவி செய்யும். உண்மையாய் உமை தேடுகிற ஒவ்வொருவருக்கும் உமை வெளிப்படுத்தும். உமை அறிந்து கொள்ள வாஞ்சிக்கிறவர்களுக்கு உம்முடைய முகத்தை மறைக்காமல் அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டியபடி, புரிந்து கொள்ள வேண்டியபடி, உமை அறிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் உண்மை ஏற்றுக்கொள்ளவும் நீரே கிருபை செய்யும். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனையும் ஒவ்வொரு சகோதரியையும் அருமையான ஐயாவையும் அம்மாவையும் குடும்பத்தையும் சந்ததி சந்ததியாக உம்முடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் காத்துக்கொள்ள ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460460. எங்கள் இமெயில் முகவரி tamiltv@radio882.com. நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். சங்கீதம் 128:5. நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். சங்கீதம் 128:5.
டிரான்ஸ்வர் ரேடியோவின் காலை தமிழ் ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் இன்று இரவு 10:45 மணிக்கு வழிகாட்டி நிகழ்ச்சியை கேளுங்கள். வணக்கம்.